புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கைக்குறிச்சி அரசு மாதிரி பள்ளியின் மாணவர்கள் மற்றும் மாவட்ட சட்ட பணிகள் ஆணையத்தின் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி மாண்பமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்களும் சட்டங்களும் விதிமுறைகளும் என்ற தலைப்பில் நீதிபதி மற்றும் மாணவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொகுப்பு பகுதி ஒன்றை தற்போது நமது பண்பலையில் கேட்டு மகிழலாம்.
பள்ளி கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய படிப்பு காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் படிப்பு மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை நமக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் நிறைய இடங்களில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்துகிட்ருக்காங்க. இப்போ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி வந்து கைக்குறிச்சியில் இருக்குது. அந்த மாணவர்கள் வந்து நாங்கள் படிப்பு மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் சட்டங்களையும் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் நம்மளோட புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு வந்திருக்காங்க. இப்போ இதன் சம்பந்தமாக அவங்களுக்கு கொஸ்டின்லாம் கேட்கலாம், சரி இதற்கு விளக்கம் யார் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய மாண்புமிகு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தோட செயலர் அதோ இல்லாமல் வழக்கறிஞர்களும் இதை பற்றி தெளிவான வகையில் விரிவாக சொல்ல இருக்காங்க. இதோட உரையாடலை நம்மளும் இப்போ கேட்கலாமே. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தோட செயலர் வந்து இதை பற்றி விரிவான வகையில் முதல் தகவலாக ஆரம்பிக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா
வணக்கம். ஐயா புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் புதுடில்லி மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் இணைந்து அறிவுறுத்தியபடி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சட்டப்பணிகள் ஆணைய தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய திருமதி சுபத்ரா தேவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வினை ஏற்படுத்துவது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட மாதிரி பள்ளியினுடைய கைக்குறிச்சியில் அமைந்திருக்கிறது. அந்த பள்ளியினுடைய மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய பட்டியல் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திருமதி பாண்டிச்செல்வி அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பினுடைய உதவி சட்ட அதிகாரி திருமதி யசோதா அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் மாதிரி பள்ளியில் படிப்பவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவர்கள் எழுப்பியிருக்கும் கேள்விகளே அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. மிகவும் அறிவுபூர்வமான கேள்விகளை மாணவர்கள் உங்களுக்காக நீங்கள் அனைவரும் சட்ட விழிப்புணர்வு பெறும் வகையில் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடுக்கும் வினாக்களுக்கு நாங்கள் பதிலளிக்கவிருக்கிறோம். நேயர்கள் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்வினை கேட்டு பயனடையுமாறு அன்புடன் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
பள்ளி மாணவர்கள் வந்து நீதிபதி ஐயா கிட்ட வந்து அவங்களுடைய கேள்விக்கணையை தொகுக்க இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ முதல்ல அவங்க வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நீ உங்களை அறிமுகப்படுத்திக்கமா?
வணக்கம், நான் சஜீவதாரணி, புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் கல்வி மட்டும் இல்லாமல் சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணி ஆணையத்திற்கு வந்திருக்கிறோம். நான் 11th படிக்கிறேன்.
இப்போது படிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய சட்டங்கள் என்னென்ன இருக்குது அதற்கான கேள்விக்கணைகளை துவக்க இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்ன?
என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு வழக்கு இருக்குது, அது வழக்கறிஞர் இல்லாமல் அதை எப்படி நம்மளால் வாதிட முடியும்?
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாண்டிச்செல்வி. நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழக்கறிஞராக கடந்த 18 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் பி பட்டியல் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் வழக்கறிஞர் உதவி இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் உங்கள் கேள்வி, கரெக்டுங்களா? ஒரு தனிநபர் வழக்கறிஞர் உதவி இல்லாமல் பார்ட்டி இன் பர்சனாக, அதாவது அவர்களே நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கு தொடுக்கலாம். அதற்கு சட்டத்திலையும் இடம் இருக்குது. தனிப்பட்ட நபராக நீங்கள் வழக்கு தொடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சட்டத்தை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, முப்பெரும் சட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குற்றவியல் விசாரணை முறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம். இப்போ அது அமெண்டாகி 3 புது ஆக்டுகளும் வந்திருக்கு. பாரதிய சாட்சிய அதிநியம், அதாவது இந்திய சாட்சிய சட்டம் அப்படிங்கிறது இந்த பேர் மாற்றத்தோடு இப்பொழுது வந்திருக்கு. அதே மாதிரி ஐபிசி, இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திய தண்டனை சட்டம், அது தற்போது பாரதிய நியாய சங்கீதா என்ற பேரில் 1/7/2024 செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதே போல் சிஆர்பிசி, குற்றவியல் விசாரணை முறை சட்டம், அது பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா 2023 அப்படிங்கிற பேரில் 1/7/2024 தற்போது செயல்பாட்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடுக்கிறது ஒரு உரிமையல் வழக்கா குற்றவியல் வழக்கா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதனை பற்றின ஒரு அடிப்படை அறிவோடு அதை எப்படி தாக்கல் பண்ணணும், அதுக்குள்ள நடைமுறைகளை, நீங்கள் வக்கீலா இல்லாமல் இருக்கலாம், தனிப்பட்ட நபராக இருக்கலாம், ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கணும்னா அதற்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யணும். நீங்கள் வந்துட்டு கோட்டு போட்டுட்டு வாதாட வேண்டாம், அவங்களுக்குள்ள அந்த விதிமுறைகள் தான் கிடையாது. ஆனால் வழக்கை தொடுக்கணும்னா உங்களுடைய வழக்கை வழக்குறைன்னு சொல்லக்கூடிய முறையில், வழக்கு தரப்பினர்கள் யார், வழக்கு பிரச்சனைகள் என்ன, வழக்கிற்கான காரணம் என்ன, வழக்கிற்கு நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படின்னு சட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் முறையாக தாக்கல் செய்யணும்.
மேடம், இதை இப்படி வச்சுக்கலாமே, கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறங்க, சிவில் வழக்கு புறாது தாக்கல் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லக்கூடிய உரிமையல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் வந்து Order 7 Kattalai 7 Vidhi 1-2 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு புராதனா என்னென்ன நிலைகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது எந்த நீதிமன்றத்தின் பெயர், அந்த வழக்கு அசல் வழக்கா, மேல்முறையீட்டு வழக்கா, மனுவா அப்படிங்கிற விவரம், அப்புறம் வழக்கின் தரப்பினர்கள், எதிர்த்தரப்பினர், அப்புறம் அவர்களின் முழு முகவரி, அப்புறம் அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன, அது வழக்கு மூலம் என்று சொல்லக்கூடிய காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விவரம் இருக்க வேண்டும், நீதிமன்ற கட்டணம் பற்றிய விவரம் இருக்க வேண்டும், பிறகு என்ன பரிகாரம் அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் மூலமாக தாங்கள் கோருகிறீர்கள் என்கிற விவரத்தை பிரேயர் என்று சொல்லுவோம், அந்த விவரத்தை அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதுபோக செல்ஃப் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள், சுய ஒரு உறுதிமொழி கொடு, மேலும் கீழும் இரண்டு இடங்களில் கையொப்பம் என்றிருக்க வேண்டும் என்று நடைமுறை இருக்கிறது. அதில் சொத்துக்களின் விவரம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஆவணப்பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பிளைண்ட்டுக்கு இருக்கணும், ஒரு புராதுக்கு இந்தந்த அமைப்புகள் கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்று சட்டம் கட்டாயப்படுத்தி சொல்கிறது. அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வழக்கறிஞர் மூலம் ஆஜரானாலும் சரி, தனிநபரே ஆஜராகி அந்த வழக்கினை தாக்கல் செய்தாலும் சரி, யார் ஆஜராகிறார்கள், யார் வழக்கை நடத்துகிறார்கள் என்பது விஷயமல்ல. சட்டத்திற்கு தேவையான இந்த அடிப்படை அம்சங்கள் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் தேவை. அதை சொல்லக்கூடிய வல்லமை படைத்த தனிநபர் தாராளமாக வழக்கிட முடியும். இப்போது இது சட்டப்பணிகள் ஆணையம், வக்கீல் வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்கிறனால தான் வந்து தரப்பினர்களே நேரடியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு சட்ட உதவி இல்லை, அந்த வழக்கறிஞரை வந்து கட்டணம் செலுத்தி நியமனம் செய்ய முடியலன்ற காரணத்துக்காக யாரும், எந்த ஒரு தனிநபரும், எந்த ஒரு இந்திய குடிமகனும் தனக்கான உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீதிமன்றம் மூலமாக அந்த உரிமைகளுக்கு வழக்கு தொடுத்து பரிகாரம் தேடக்கூடிய அந்த உரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்று, மற்றொன்று உங்கள் மீது அல்லது ஒரு தரப்பு ஒரு நபர் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் எதிர்வாதம் செய்யக்கூடிய நிலை வரும்போது, எனக்கு வழக்கறிஞர் வைத்து வாதாட வசதி இல்லையே என்ற நோக்கத்திற்காக உங்களுக்கு உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு ஓடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்தில்தான் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும், இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வழக்கு நடத்துவதற்கு வசதி இல்லை என்ற நோக்கத்திற்காக யாருடைய உரிமையும் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது, அனைவருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டப்பணிகள் ஆணையம் அமைக்கப்பட்டு, சட்டப்பணிகள் ஆணையத்தின் மூலமாக பட்டியல் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ மேடம் பாண்டிச்செல்வி மேடம் பி பேனலர், சீனியர் பேனலில் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து பட்டியல் வழக்கறிஞர்கள் வந்து உங்களுக்காக வந்து இலவச சட்ட உதவியை இந்த சட்டப்பணிகள் ஆணையம் வழங்குகிறது. சட்டப்பணிகள் ஆணையம் என்ற அமைப்பு தேசிய அளவில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் என்று இந்திய மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றத்தில் செயல்படுகிறது. அங்கு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை பொறுத்தவரையில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் மூலமாக இலவசமாக சட்ட உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மாநில தலைநகர தலைமை நீதிமன்றமான உயர்நீதிமன்றங்களில், மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களில் வழக்குகளை நடத்துவதற்கு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் என்ற அமைப்பு இருக்கிறது. இது போக உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணையம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்புகளின் மூலமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களில் வழக்குகளை இலவசமாக நடத்துவதற்கான சட்ட உதவி அளிக்கப்படுகிறது. மாவட்டங்களை பொறுத்தவரையில் நமது புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தைப் போல இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சட்டப்பணிகள் ஆணையம் இருக்கிறது. அந்த அமைப்பில் மனுக்கள் கொடுக்கும்போது இலவசமாக அவர்களுக்கு வழக்கறிஞர் நியமனம் செய்து சட்ட உதவி அளிக்கப்படுகிறது. இப்போ மாவட்ட அளவில் மட்டும் நின்று போயிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுக்காக்கள் இருக்கிறது, தாலுக்காக்களில் தாலுக்கா நீதிமன்றங்கள் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் தாலுக்கா நீதிமன்றங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து தாலுக்கா சட்டப்பணிகள் குழு என்று ஒரு அமைப்பு, தாலுக் லீகல் சர்வீசஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு செயல்படுகிறது. அந்த அமைப்பிலோ அல்லது அந்த நீதிமன்றங்களிலோ மனு கொடுத்து எனக்கு வழக்கறிஞர் வைப்பதற்கு வசதி இல்லை, என் வழக்கினை நடத்துவதற்கு சட்ட உதவி கொடுங்கள் என்று எழுத்துப்பூர்வமாகவும் கொடுக்கலாம், வாய்மொழியாகவே நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதி அவர்களிடம் முறையிடும் போது நீதிபதி அவர்களே உங்களுக்கான வழக்கறிஞரை இலவசமாக எங்களது பட்டியல் வழக்கறிஞர்கள் மூலமாக நியமனம் செய்து அந்த தரப்பினர்களுக்கான வழக்கினை தொடுக்கவும் ஏற்கனவே அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு எதிர்வாதம் செய்வதற்கான அனைத்து விதமான சட்ட உதவிகளையும் இந்த சட்டப்பணிகள் ஆணையமும் சட்டப்பணிகள் குழுக்களும் செய்து கொண்டிருக்கின்றன. தெளிவாக புரிந்து கொண்டீர்களா? இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஒரு தனிநபர் தாராளமாக வழக்கு தாக்கல் செய்யலாம். அவரே சட்ட நிபுணராக இருக்கும் பட்சத்தில் அல்லது வழக்கு தாக்கல் செய்வதற்கு தேவையான நிபுணத்துவம் இருக்கும் பட்சத்தில் சட்டத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டிய நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய அந்த செயல்பாடு அங்கு இருக்க வேண்டும். இதுதான் வழக்கறிஞர் மூலம் ஆஜரானாலும் சரி, தனியாக தரப்பினர் ஆஜரானாலும் நீதிமன்றத்திற்கு தேவை சட்டம் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். அதை செய்வதற்கு தனிநபரே தயாராக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக அவர் வழக்கு தொடுக்கலாம். இதுதான் எங்களுடைய பதில்.
இப்போ வழக்கறிஞர் இல்லாமல் எப்படி வாதிடுவதுன்னு பதில் சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, குண்டர் சட்டம் என்றால் என்ன?
வணக்கம், நான் ஆர் யசோதா. நான் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தில் உதவி சட்ட அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ குண்டர் சட்டம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. குண்டர் சட்டம் என்றால் என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் குண்டர் சட்டத்தில் குண்டர் சட்டம் என்று பிரபலமாக அறியப்படும் கொள்ளையடிப்பவர்கள், போதைப்பொருள் குற்றவாளிகள், குண்டர்கள், ஒழுக்கக்கேடான போக்குவரத்து குற்றவாளிகள், வன குற்றவாளிகள், மணல் குற்றவாளிகள், குடிசை பறிப்பவர்கள் மற்றும் வீடியோ கடற்கொள்ளையர்கள். தமிழ்நாட்டில் ஆபத்தான நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் 1982 என்பது ஒரு தடுப்பு நடவடிக்கையாக வழக்கமாக குற்றவாளிகளை ஓராண்டு காவலில் வைக்கும் சட்டம்தான் குண்டர் சட்டம்.
போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்ன விதமான தண்டனை வழங்கப்படும்?
போக்சோ சட்டத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல போக்சோ சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சுருக்கமாக சொல்கிறது தான் போக்சோ. அதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2022. அதாவது குழந்தைகளை வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது யாருக்காவது தெரியுமா? அப்படின்னா தெரியலை. இது குழந்தைகள் தினம், அதாவது நவம்பர் 14, குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் குழந்தைகள் தினத்தில் தான் கொண்டு வந்தாங்க. நவம்பர் 14, 11, 2022 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதாவது குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கும் இந்த ஆபத்தான விகிதத்தில் நடந்துகிட்ருக்கு இப்போ, அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகவும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காகவும் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறைகளை தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம்.
பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு, இதற்கான விளக்கத்தை வந்து செக்ஷன் 3 சொல்லியிருக்கிறாங்க. விளக்கங்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் கீழான விளக்கங்கள் எல்லாமே வந்து ஆட் நம்பரில் வரும். 3-12 வரைக்கும் உள்ளது. அதில் ஈவன் நம்பரில் வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள், பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த குற்றத்துக்கு தண்டனை ஆயுள் தண்டனை, சில சமயம் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இந்த சட்டத்தில் தண்டனைகள் இருக்குது. அவங்க செய்யக்கூடிய குற்றத்தை பொறுத்தும், குற்றத்தின் கடுமையை பொறுத்தும் அவங்களுக்கு தண்டனையினுடைய விகிதம் வந்து மாறுபடும். இதில் அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கவும் சட்டத்தில் இடம் இருக்குது.
குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பொறுத்தவரையில் அது தீவிரத்தன்மை வாய்ந்த ஒரு சமூக குற்றம். அதுபோன்ற தீவிரத்தன்மை வாய்ந்த குற்றச்செயல்களுக்கு தண்டனையும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய சட்டமும் கடுமையாக இருக்க வேண்டும். இந்த சட்டத்தில் வந்து நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவில் நீதிமன்றம் பார்த்து அந்த நபரினுடைய முதல் குற்றவாளியாக இருந்தாலோ, அவருடைய வயதை கருத்தில் கொண்டோ, அந்த குற்றத்தின் சூழல்களை கருத்தில் கொண்டோ குறைந்தபட்சமாக தண்டனை வழங்க முடியும். உதாரணம், ஒரு குற்றச்செயலுக்கு 3 தண்டனை வழங்க வேண்டும் என்று உச்சபட்ச தண்டனை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றம் சரியென கருதும் பட்சத்தில் நீதிமன்றம் களையும் வரையிலும் தண்டனை வழங்குகிறார்கள். அபராதம் மட்டும் விதிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. 1 சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கும் இருக்கிறது. இது அந்த நபர் திருந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தில் தண்டனையை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போக்சோ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் தண்டனை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 6 கண்டிப்பாக இருக்க வேண்டுமெனில் 6 இருக்க வேண்டும். 6 கண்டிப்பாக சிறை தண்டனை அனுபவித்து தீர வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அதனை நீதிமன்றம் தனது விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி, அதாவது டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி தண்டனையின் அளவை குறைக்க முடியாது. இது ஒரு விதமான கடுமையான நடைமுறை. அதிகபட்சமாக 20 எனில் 20 மரண தண்டனை எனில் மரண தண்டனையும் விதிக்கப்பட வேண்டும். இது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடுமையான தண்டனை நடைமுறை. மற்ற வழக்குகளை பொறுத்தவரையில் அரசு தரப்பு குற்றத்தை மெய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்குகளை பொறுத்தவரையில் தான் குற்றம் செய்யாத ஒரு நிரபராதி என்பதை மெய்ப்பிக்கும் சுமையானது, அதாவது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சுமையானது எதிரியையே சாரும். எந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் தான் அந்த குற்றச்செயலை செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். இது இந்த சட்டத்தில் உள்ள மிகச்சிறப்பான மற்றொரு கடுமையான நிலைப்பாடு ஆகும்.
எந்த விதமான குற்றத்திற்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும்?
எந்தெந்த குற்றத்திற்கெல்லாம் மரண தண்டனை விதிக்கப்படும்? அதான் உங்கள் க்வெஸ்சன். அதாவது மரண தண்டனை அப்படிங்கிறது அதிகபட்சமான உச்சபட்ச தண்டனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கு அடுத்த லெவல்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் தண்டனை. இந்த ஆயுள் தண்டனைங்கிறது அந்த குற்றவாளியுடைய ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப், அவனுடைய இப்போ 24 வயசு அவனுக்கு ஆயுள் தண்டனைன்னு விதிச்சிட்டாங்கன்னா அவனுடைய ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் ஃபுல்லாக அவன் ஜெயிலில் இருக்கணும், அதுதான் ஆயுள் தண்டனைங்கிறது. மரண தண்டனை அப்படின்னாக்க அவன் அவரோட டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டில் அவனுடைய லைஃப்பை முடிவுக்கு கொண்டு வர்றது. அவன் எப்போ சாகுறானோ சாகட்டும், அது வரைக்கும் நீ ஜெயிலில் இருன்னு சொன்னால் அது ஆயுள் தண்டனை. அவனோட மரண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கே அவனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னாக்க அவனுடைய வாழ்க்கையே முடிவுக்கு வருது. இந்த மரண தண்டனை எந்தெந்த குற்றங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, மிக கடுமையான குற்றங்கள், அவனுடைய குற்ற செயல் வந்து மிக கொடூரமான கடுமையானதாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் இந்த மரண தண்டனை கொடுக்குறாங்க. இந்திய தண்டனை சட்டத்திலையும் பாரதிய நியாய சங்கீதா அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஷூராக தெரியல, ஒரு 16 குற்றங்களுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சில குற்றங்களை மட்டும் சொல்கிறேன். மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள், கொலை குற்றம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு அப்புறம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, சுயநினைவு இல்லாதவங்க, அந்த மைனர், இவங்களுடைய தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மரண தண்டனை உண்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் போக்சோல ஒரு ஆக்ட் கேட்டீங்க, அதில் கடுமையான குற்றமாக அதுலேயும் ஒரு மரண தண்டனை வரும். அதே மாதிரி கற்பழிப்பு குற்றங்கள், ரேப் கேஸ், ரேப் அஃபெண்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, மிக ஒரு டாக்டர் ரேப் கேஸு, இந்த மாதிரி கொடுமையான குற்றம் செஞ்ச குற்றவாளிகளுக்கு கேங் ரேப், அதே மாதிரி 12 வயதுக்கு கீழான குழந்தைகளுக்கு ரேப் பண்ணி அஃபெண்ட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு, இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக மரண தண்டனை தான், தூக்கு தண்டனை தான் போடுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய குற்றங்களும் இருக்கு.
இரட்டை ஆயுள் தண்டனை என்றால் என்ன?
ஒரு குற்றவாளி, குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து ஒன்றிற்கு மேற்பட்ட குற்றங்கள் செஞ்சிருக்கும் போது அந்த குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு குற்றத்திற்கு ஒரு ஆயுள் தண்டனை விதிச்சிருப்பாங்க, இன்னொரு குற்றத்திற்கு ஒரு ஆயுள் தண்டனை விதிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதை வந்து இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே குற்றவாளி ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தீங்கு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவனுக்கு இரட்டை ஆயுள் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. அந்த இரட்டை ஆயுள், அதாவது ஆயுள் தண்டனைனாலே முதல்ல கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தான், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப், அவனுடைய மீதி வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுலேயே இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரும், அப்போ வந்து இன்னொரு லைஃப் அவனுக்கு மறுஜென்மம் எடுத்து வந்து அந்த லைஃபையும் அனுபவிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இரண்டு தண்டனைகளையும் ஒரே காலகட்டத்தில் சைமல்டேனியஸாக அனுபவிக்கணும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. வேறு தண்டனை ஏதாவது கொடுக்குறாங்க, நீ வந்து திருடினதுக்கு உனக்கு 2 வருஷம், அவங்க போய் அவன் வந்து அடித்து காயப்படுத்தினதுக்கு, கொடுங்காயப்படுத்தினதுக்கு ஒரு 2 வருஷம் அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அடுத்தடுத்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டா முதல் 2 வருஷம், அடுத்த 2 வருஷம், மொத்தம் 4 வருஷம் அவன் அனுபவிப்பான். இதுவே ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குற்ற தண்டனை காலத்தை அவன் சைமல்டேனியஸாக ஒரே ஒன்றாக தான் அனுபவிக்கணும், அப்படி தான் தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. இதை தனித்தனி அனுபவிக்க முடியாது. இரட்டை ஆயுள் என்று வந்து விட்டாலே தண்டனைகள் இரட்டை ஆயுள்னு குறிப்பிட்டு இருந்தாலும் அவனுடைய ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லாக,
அது 3 ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், 4 ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், 5 ஆயுள்
தண்டனையாக இருக்கலாம், பட் அது
ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப். ஆயுள் இருக்கும், ஒரு மனுஷனுக்கு ஒரே ஆயுள் தான், ஆயுள்னா லைஃப் டைம், லைஃப் மீன்ஸ் லைஃப், லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் உள்ளவரை. மேடம் கரெக்டாக சொன்னாங்க, ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப்னா தண்டனை என்றைக்கு நிறைவேற்றமாக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த தேதியிலேருந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆயுளை ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறோம். அந்த கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த குற்றச்செயலினுடைய எண்ணிக்கையை பொறுத்து ஆயுள் தண்டனை விதிக்கத்தக்க ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும், ஒவ்வொரு குற்றச்செயலுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை என்று கருத்தில் கொள்ளும்போது, ஒரே நபர் 2 குற்றச்செயல்களை ஆயுள் தண்டனை விதிக்கத்தக்க அளவிற்கு செய்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு 2 ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. அதுவே மூன்று அல்லது நான்கு விதமான குற்றச்செயல்களை செய்திருக்கும் பட்சத்தில் அதே நபருக்கு நான்கு விதமான ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். அம்மா சொன்னாங்க, அது மாதிரி வந்து குற்றத்திற்கு அந்த தண்டனையின் நிறைவேற்றம் என்பது ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் அந்த தண்டனை நிறைவேற்றுதல் என்று இதன் பொருள். லாஜிக் என்னன்னா, ஒரு நபருக்கு ஒரு ஆயுள் தான், அந்த குற்றத்தோட எண்ணிக்கைக்கு பொறுத்து அது ஆயுள் தண்டனையோட எண்ணிக்கை வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான்.
இல்ல, சினிமாவில எல்லாம் பார்த்துட்டு ஆயுள் தண்டனைனா 14 வருஷம் அப்படிங்கலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க, அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம் கிடையாது, அவனுடைய மீத ஆயுட்காலம் முழுவதும், அதாவது ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப்ன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த 14 வருஷம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னாக்க, அவனுடைய தண்டனை காலத்தை கணக்கிடுகிறதுக்கான ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக சொல்லி வச்சது தான் இந்த 14 இயர்ஸ்ங்கிறது.
பிரிசன் மேனுவல் என்று சொல்லக்கூடிய சிறை விதிகளில் ஒரு நபரின் தண்டனை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதில்தான், அதாவது நம்ம நாட்டில் வந்து சிறையில் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டோம்னா ஜெயில் நிரம்பி வழிஞ்சிரும், ஜெயில்களை கட்டிக்கிட்டே போகணும். அங்கே வந்து அந்த குற்றவாளிகளுடைய, அதாவது தண்டனை பெற்றவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது வந்து சிறைகள் நிரம்பி வழியும், அரசுக்கு நிர்வாக ரீதியிலான பல்வேறு இடையூறுகள் வரக்கூடும், நிதி சுமை ஏற்படக்கூடும். அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஒரு நம்ம ரிஃபர்மேட்டிவ் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இங்கே இருக்கிறது, நம் நாட்டில் இருக்கிறது. சீர்திருத்த கோட்பாடு என்று சொல்வார்கள். ஒரு நபர் 14 ஆண்டுகள் இருந்தாலே ஓரளவுக்கு மனசளவில் வந்து தப்பெல்லாம் உணர்ந்திருப்பான், இனி ஃபியூச்சராக வெளியில் அவனை முடியும் போது நல்ல மனுஷனா இங்கேருந்து திருந்தி வெளியே போய் இந்த சமுதாயத்திற்கு பாக்கி உள்ள வாழ்நாளில் நல்ல பொறுப்புள்ள குடிமகனாக இருப்பான் என்று நம்புகிறோம், சட்டம் அதை நம்புகிறது. அந்த அடிப்படையில் தான் சிறை விதிகளில் உள்ள அந்த மாறுதல்களுக்கு ஏற்ப ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகளாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கோ நிர்ணயிக்கப்படுகிறது. மற்றபடி சட்டம் என்ன சொல்கிறது என்றால், லைஃப் மீன்ஸ் லைஃப், ஆயுள் தண்டனை என்பது அந்த நபரின் ஆயுள் உள்ள வரை என்று அதன் பொருள்.
இப்போ ஒரு மனைவி வந்து சட்டத்தோட அடிப்படையான தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்க, அதை மன்மிகு நீதிபதி ஐயா வழக்கறிஞர்கள்லாம் வந்து விளக்கத்தை சொன்னாங்க. இன்னொரு பாப்பா அவங்களுடைய சந்தேகங்களான கேள்விகளை கேட்குறாங்க. பாப்பா, உங்கள் பேர் என்ன, அது உங்களுடைய கேள்விகள்லாம் என்ன, உங்களுடைய கேள்விக்கணையை தொடக்கலாமே.
என் பேர் சந்தியா, நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோடய கேள்வி என்னென்னா, லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
அதாவது வழக்கு அறிஞர், வழக்குரைஞர், இதில் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். வழக்கு அறிஞர் அப்படின்னா சட்டம் படித்த எல்லாருமே வந்து வழக்கு அறிஞர். வழக்கு உரைஞர் அப்படின்னா, சட்டம் படித்த ஒரு வழக்கு அறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, ஆர்கியூ பண்ணுறாங்க, கேஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்கள வழக்குரைஞர்னு சொல்லுவோம். வழக்கை வந்து எடுத்து உரைக்கிறார் அவர், வழக்குரைஞர். வழக்கறிஞர், வழக்குரைஞர் இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலேஜில் ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் படிச்சிருப்போம், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். அதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் ப்ராக்டிஸ் பண்ணலை, மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க எல்லாமே சட்டம் படிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாமே வழக்கு அறிஞர்கள். நான் இப்போ கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிவிட்டு கேஸை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வழக்கை எடுத்து உரைக்கிறேன். அப்போ வழக்கு உரைஞர்னா, வழக்கு அறிஞருக்கும் வழக்கு உரைஞருக்குமான வித்தியாசம் இதுதான்.
ஒரு நபர் வந்து தற்காப்புக்காக வந்து பிறரை கொலை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுவாங்க?
இந்திய தண்டனை சட்டத்திலையும் சரி, தற்போது நடைமுறையில் உள்ள பிஎன்எஸ் ஆக்ட்லேயும் சரி, தற்காப்புக்காக செய்யப்படுகிற ஒரு செயல் வந்து குற்றம் கிடையாது. இது வந்து விதி விலக்குகள் அப்படிங்கிற ஒரு பிரிவிலேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 34 இருந்து 44 வரைக்கும் உள்ள விஷயங்கள் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க பிஎன்எஸ்ஸில். அதில் தற்காப்புக்காக ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் எதுவுமே குற்றம் கிடையாது. தற்காப்புனா எது, எது அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஒரு நபர் வந்து தன்னுடைய உயிர் மற்றும் மற்றவருடைய உயிர், அதே மாதிரி ஒரு நபர் தன்னுடைய உடைமை மற்றும் மற்றவருடைய உடைமை, இதை பாதுகாத்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல் எல்லாமே தற்காப்பு உரிமையில் வரும். இது எப்பெல்லாம் வந்து மரணம் விளைவிக்கிற வரைக்கும் கூட போகலாம், மரணம் விளைவிக்காத வகையில் எப்பெல்லாம் போகக்கூடாது, இந்த பயம் எப்போ ஏற்படும், எப்பெல்லாம் தொடரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 34 இருந்து 44 வரையிலான சட்டப்பிரிவுகளில் சொல்லியிருக்கு. இந்த தற்காப்பு உரிமையை நம்ம யாருக்கு எதிராகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபருக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம். இல்லை நம்ம தற்காப்பு உரிமையை பயன்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு அப்பாவி ஒரு தீங்கு ஏற்பட்டுருச்சு, இல்லை ஒரு அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, இல்லை அவர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அப்படின்னாலும் கூட அது குற்றம் கிடையாது. இது எல்லாமே விதிவிலக்கில் வரும். இதை பற்றி வந்து இந்த நான் சொன்ன இந்த சட்டப்பிரிவுகளுக்குள்ளே வரும், நான் அதை எலாபரேட்டடாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் தற்காப்புக்காக நான் ஒரு செயலை செய்யும்போது ஒரு கொலையை செஞ்சிட்டா தண்டனை உண்டா? தண்டனை கிடையாது. நீங்கள் அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கணும், உங்களை தாக்க வரக்கூடியவர் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கணும், அது என்னென்ன செயல்கள் அப்படிங்கிறது இந்த சட்டத்திலேயே சொல்லியிருப்பாங்க. ஒரு 6 செயல்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லை. உங்களை ஒருத்தர் குச்சியால் அடிக்கும் போது நீங்கள் அருவாள் எடுத்துக்கிட்டு அவனை வெட்டுறதோ இல்லை ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுடுறதோ வந்து தற்காப்புன்னு சொல்ல முடியாது. இல்லை வெறும் கையால் உங்களை ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாரு அடிக்கிறாரு அதுக்காக நீங்கள் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டா, நான் தற்காப்புக்காக அவன் என்னை அடித்தான், என்னை அரைஞ்சிட்டான், நான் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தற்காப்பு உரிமை கிடையாது.
கண்ணத்தில் அரைஞ்சவனா கையை வெட்டுறது வந்து ஒரு தற்காப்புன்ற வரைமுறைகள் வராது இல்லையா. இப்போ நம்ம அதாவது யூசிங் மினிமம் ஃபோர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அதாவது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அவன் வந்து ஒரு கம்போடு வந்து அடிக்கிறான்னா அவனை திரும்ப கம்பை கொண்டு நம்ம தாக்கலாம். கம்போடு வந்து அடிக்க வர்றவனை நம்ம அருவாள் எடுத்து வெட்டினோம்னா எக்ஸஸ் ஃபோர்ஸ், யூசிங் எக்ஸஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், அதிகபட்ச பலத்தை பிரயோகம் செய்தல் அப்படிங்கிற வகைப்பாட்டுக்குள்ளே அது வந்துடும். அந்த தேவையான அளவு சக்தி என்னவோ அதை பிரயோகம் பண்ணி நம்மளை தற்காத்துக்கிறணும் அப்படிங்கிறது அதோட நோக்கமே.
அதுக்கு எக்ஸப்ஷனும் இருக்குது. எப்பெல்லாம் வந்துட்டு நான் எல்லா சமயத்துலேயும் நான் பயன்படுத்தினேன் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தினேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பொது அதிகாரி உள்ள ஒரு மேல் அதிகாரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்துலேயே இருக்கிறாரு, அவருடைய பாதுகாப்பை நம்ம கேட்க முடியுது, ஒரு உதவியை கேட்க முடியுது, அந்த டைமிங்கில் நம்ம வந்துட்டு நான் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணவே பயந்து ஓடுறான் அப்போ நீ விரட்டிக்கிட்டே போய் அவனை போய் அடித்து அவனை கொலை பண்ணுறது, அது நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனை தற்காப்பு உரிமையை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்தும் போது அது குற்றம் கிடையாது. அது சில சமயங்களில் தற்காப்பு உரிமை சட்டப்படி முறையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது செய்யக்கூடிய மர்டர் குற்றம் கிடையாது. அதனால் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு அப்பாவியாக இருந்தாலும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் குற்றத்தை இந்த செயலை செஞ்சவருக்கு வந்து எந்த வித தண்டனையும் கிடையாது. இதை வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாரை சார்ந்ததுன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை சார்ந்தது. நான் செஞ்ச இந்த குற்றம் என்னுடைய தற்காப்புக்காக நான் செஞ்சேன், இது இந்திய தண்டனை சட்ட பிரிவில் விதிவிலக்கு கீழே வருது அப்படிங்கிறத அவர் தான் அதை நிரூபணம் பண்ணணும்.
மேடம், இந்த மாணவி கேட்குற கேள்வியில் தற்காப்புக்காக நான் ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை செஞ்சான்னு கேட்டாங்க. இந்த கொலைன்ற வார்த்தை பொருத்தமான வார்த்தை தானா, அதை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டத்தில் வந்து மென்ஸ்ரியா என்று சொல்கிறாங்க, அதாவது ஒரு குற்றச்செயலை செய்யக்கூடிய எண்ணம், அதை வந்து லாட்டின் டைம் லத்தீன் மொழி சொல்லி மென்ஸ்ரியா என்று சொல்கிறார்கள்.
குற்ற மனம்
குற்றத்தை செய்யக்கூடிய அந்த எண்ணம், அதை வந்து இன்டென்ஷன் ஆஃப் த பெர்பட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அவங்களோட அந்த எண்ணம் வந்து தான் அதை தீர்மானிக்குது. ஒரு நபரை கொல்லணும்னா என்ன பண்ணணும், முதல்ல யோசிக்கணும், ஒரு திட்டம் போடணும், அதுக்கு தயாராகணும், ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கணும், எப்படி வருவான், எப்படி போகலாம், என்ன மாதிரி தூங்கிட்டு இருப்போம், தலையில் கல்லா போடலாமா, எப்படி போடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அட்டம்ப்ட் ப்ரிப்பரேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஆயத்தமாதல் அப்புறம் வந்து செயல்பாட்டில் இறங்குதல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மேடம் சொன்ன இந்த இல்லஸ்ட்ரேஷன் இந்த உதாரணத்தில் ஒரு நபரை நோக்கி ஒருத்தன் சும்மா நடந்து போயிட்டுருக்கிறார், அவரை கொண்டு போய் திடீர்னு போய் ஒருத்தன் போய் அடிக்கிறான், பெரிய கம்பெடுத்து தாக்குறான், சம்மந்தமே இல்லாமல் அட்டாக் பண்ணுறான், இல்லை ஏதோ சம் நோக்கத்தோடு வந்து கழுத்துக்கு செயின் அக்கறதுக்கு இல்லை செல்ஃபோனை பிடுங்கறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு தாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த தாக்குதல் நடக்கும்போது அவர் சும்மா ரோட்டில் நடந்து தானே போயிட்டு இருந்தார், இவரை அடிக்கணும், இவன் வந்து கட்டையை வச்சு அடிக்கும்போது கூட கைட்டை இப்படி தான் தடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு கட்டை எடுத்து தடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இரும்பு ராடை எடுத்து இப்படி தடுத்து நிறுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து தற்காத்துக்கிறார், சரிதானே? செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தற்காப்பு நடைமுறைகளை தான் அவர் கையாண்டு கொண்டிருக்கிறார். என்ன அந்த பதட்டத்தில் நம்மளை இன்னும் ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்கிற பீதியில் லேசாக அந்த கம்பை வீசும்போது அந்த கம்பு தலையிலையோ இல்லை வர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வர்ம புள்ளிகளில் பட்டு வந்து உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரணம் தானே நிகழுது அங்கே, கொலை நிகழவில்லை. கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. தற்காத்துக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிற அந்த போராட்டத்தில் ஒரு வீச்சில் வந்து அந்த காயம் ஏற்பட்டு அந்த காயத்தின் தாக்குதலின் காரணமாக அதில் வந்து மரணம் போயிரு உயிர் போயிருது மரணம் வந்துடுது. அது கொலையற்ற மரணம் விளைவிக்கும் செயல் என்று தான் இதை சொல்ல வேண்டும். கல்பபுள் கோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் என்று சட்டத்தில் சொல்கிறார்கள். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே தற்காப்புக்காக ஒருத்தன் போராடி தன்னை எவன் தாக்கினானோ அந்த நபருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தும் போது அது கொலையல்ல, கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை, கொலை செய்வதற்காக அவர் ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை, எந்த திட்டத்தையும் வகுத்து வைத்திருக்கவில்லை, எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை, தன்னையும் தன் உடலையும் உயிரையும் உடமையையும் காப்பாற்றுவதற்காக அவர் போராடுகிறார். அந்த போராட்டத்தில் அவரால் நடத்தப்படும் தாக்குதலில் காயமுற்ற நபர் இறந்து போகிறார். இவ்வளோதான் விஷயம் அதில். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொலைக்கும் கொலையற்ற மரணம் விளைவிக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம்னு, இவ்வளவு தான். இதை தான் இதை நீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தற்காப்புக்காகத்தான் நான் இதை செஞ்சேன்னு முதல்ல செஞ்சதை ஒத்துக்கிறணும். அந்த மரணம் என்னால் தான் நடந்துச்சு, என்னோடய தாக்குதலில் தான் நடந்துச்சுன்னு முதல்ல ஒத்துக்கிறணும். ஒத்துக்கிட்டு இந்த சூழ்நிலையில் நான் என்னை தாக்குறதுக்காக இப்படி நடந்ததுன்னு சொல்லி அவர் நிரூபிக்கணும். அதை நிரூபித்த உடனே கோர்ட் என்ன பண்ணோம்னா அதில் இந்த இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிறத கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தப்பறம் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் சொல்லி கோர்ட் அதை தீர்மானிக்கும். நீதிமன்றங்கள் அதை தற்காப்பு தான் என்று தீர்மானிக்கும். தீர்மானித்த பின்னர் அந்த செயலுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அல்ல தண்டனையில் எவ்வளவு குறைவான ஒரு தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அந்த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்று சொல்லக்கூடிய தண்டனையின் அளவினை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த நிகழ்விற்கு இந்த எதிர்வாதம் கருத்தில் கொள்ளப்படும்.
விவாகரத்து வழக்கில் ஏன் மேம் தீர்ப்பு வழங்குறதுக்கு லேட் ஆகுது?
விவாகரத்து வழக்கில் தீர்ப்பு வழங்குறதுக்கு கால தாமதம் ஆகலமா? அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு முயற்சியை செய்வாங்க, அதுக்கப்புறம்தான் விசாரணையின் முடிவில் விவாகரத்தெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் டக்குன்னு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா எடுத்தோம் கோவத்தோம்னு தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை, இது எல்லாமே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் செய்வாங்க. இதில் பல கட்டங்கள் இருக்குது. கோர்ட்டில் ரெண்டு பார்ட்டியும் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டே ஒரு வாட்டி பேசி பார்க்கும், அவங்கள சமரசம் ஏற்படுத்தி அவங்கள சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான. இது இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக இங்கே மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க. இங்கே மீடியேஷன் தான் அவங்களுக்குள்ள சமரசம் பேசி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்ட நடவடிக்கையாக அவங்கள எடுத்து ஏதாவது ஒரு வாய்ப்பில் அவங்க சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான கோர்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முயற்சிகள் செஞ்சு அதில் வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வழக்கை விசாரித்து அதனுடைய தன்மைக்கு ஏற்ப விவாகரத்து பரிகாரம் வழங்குவாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இந்த முறைகள்லாம் செய்கிறதுக்கு கோர்ட்டில் சில ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்காக தான் இந்த கால தாமதமே ஒழிய எல்லா விவாகரத்து வழக்குகளும் டிவோர்ஸ் கேஸும் டிலே ஆகிறது கிடையாது. கோர்ட்டுடைய ஒரே நடவடிக்கை என்ன, அவங்கள சேர்த்து வைக்கணும். முடியாத பட்சத்தில் தான் அது அந்த கேஸ் போட்டிருக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு விசாரணையில் தெரிய வந்துச்சுன்னா அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இல்லை இனிமேல் அவங்கள சேர்த்து வைக்கக்கூடாது, அது வந்து அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்க.
இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த உரிமையியல் விசாரணை நடைமுறை சட்டம் சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 89 பிரிவு 89 வந்து மாற்றுமுறை தீர்வை பற்றி சொல்கிறது. அதாவது நீதிமன்றங்களில் போய் காத்து கடந்து வழக்கை தாக்கல் பண்ணி அனைத்து விதமான நடைமுறைகளையும் பின்பற்றி விசாரணையை நடத்தி தீர்ப்பு சொல்வது என்பது ஒரு நேரடி நடைமுறை. அதுக்கு தான் நீங்கள் சொல்கிற அந்த காலதாமதம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. இப்போ மக்களோட மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நீதிமன்றங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒரே நீதிபதி அளவுக்கு அதிகமான வழக்குகளை நடத்தக்கூடிய சூழ்நிலை நமது நாட்டில் அதிகமாக இருக்கிறது. ஒரே நீதிபதி ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குகளை தீர்ப்பு சொல்ல முடியும், ஒரு நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா ஒரு கணக்குக்கு எடுத்தோம்னா ஒரே நாளில் ஒரு நீதிமன்றத்தில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது என்று ஒரு கணக்கிற்காக வைத்துக் கொள்ளலாம். ஒரு நீதிபதியால் ஒரு நாளில் ஒரு கீழ் தீர்ப்பு சொல்ல இயலலாம், அல்லது 1-2 அல்லது 3 வழக்குகளில் தீர்ப்பு சொல்ல முடியும். இப்படி எண்ணிக்கையை பார்க்கும்போது வழக்கு தாக்கல் செய்யும் எண்ணிக்கைக்கும் தீர்ப்பு சொல்லும் எண்ணிக்கைக்கும் வேறுபாடு வருகிறது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்ற பணியாளர்கள் குறைவு, அந்த பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற காரணிகளால் வழக்கை நடத்தும் நபர்கள் நீதிமன்றங்களுக்கு வந்து காலம் காலமாக காத்து கடந்து கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாற்றுமுறை தீர்வு என்று நான் குறிப்பிட்ட சட்டப்பிரிவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதிமன்றம், மீடியேஷன், அது லோக்கதாளத்து என்று சொல்லுவார்கள் மக்கள் நீதிமன்றத்தை, மீடியேஷன் சமரச தீர்வுன்னு சொல்லுவோம். அதாவது மீடியேஷன் மூலம் சமரச தீர்வின் மூலமாகவும் ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறை, அதுவும் மாற்றுமுறை தீர்வு என்று சொல்கிறார்கள். அந்த நடைமுறைகளை பின்பற்றி இவையெல்லாம் சட்டம் சார்ந்து விசாரணை நடத்தக்கூடிய ட்ரையல் நடத்தி கேஸில் தீர்ப்பு சொல்கிற நிலை அல்ல. எந்த சட்டத்தின் சமரச முயற்சிகளுக்கு எந்த சட்டத்தையும் அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தரப்பினர்களின் சம்மதம் முக்கியமானது. தரப்பினர்கள் சம்மதித்து அவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை அவர்களே பேசி தீர்வு காணும் போது மீடியேட்டர்களோ அல்லது மக்கள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளோ அதற்கு உதவி செய்து அந்த வழக்கு நடைமுறைகளை ரொம்ப நீண்ட நெடிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் சுருக்கமாகவே பேசி வழக்குகளுக்கு எளிதில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. இதுபோன்று மாற்றுமுறை தீர்வு என்ற அடிப்படையில் வழக்குகளை விரைவாக தீர்மானிக்கும் போது தான் இந்த நீதிமன்றத்தில் வழக்குகளின் தேக்கம் என்பது குறைக்கப்படுகிறது. அதை குறைப்பதற்காகத்தான் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சட்டப்பணிகள் ஆணையம் இந்த மாற்றுமுறை தீர்வு என்று சொல்லக்கூடிய இந்த டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், மீடியேஷன், சமரச தீர்வு, இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றி இந்த வழக்குகளை குறைப்பதற்கு மிகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை தகவலுக்காக தங்களுக்கு இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்திருந்தால், நீதிமன்றத்தில் காத்து கிடந்து இந்த மாணவி கேட்டதைப் போல காலம் காலமாக காத்து கிடந்து தங்கள் வழக்கிற்கு தாமதப்பட்ட ஒரு தீர்ப்பு வருவதாக ஒரு நிலையை உருவாக்காமல், மேடம் சொன்னது மாதிரி இந்த சமரச தீர்வு மக்கள் நீதிமன்றம் இந்த நடைமுறைகளுக்கு வந்து உங்களை உட்படுத்திக்கிட்டு இந்த முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் வழக்குகள் விரைவில் தீர்வு காணப்படுகிறது. இன்னும் சுருக்கமாக சொன்னால் உங்கள் வழக்குக்கான தீர்ப்பை நீங்களே எழுதிக்கிறீங்க அப்படிங்கிற தகவலையும் நான் அந்த தரத்தில் சொல்லிக்கிறேன். சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் ஒன்றான சமரச மாற்றுமுறை தீர்வு முறையை பின்பற்றுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே,
தற்கொலை செய்ய தூண்டுபவர்களுக்கு என்ன தண்டனை மேம் வழங்கப்படுறாங்க?
தற்கொலை செய்ய தூண்டுபவர்களுக்கு எதிராக நமது இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 306 வந்து சொல்லுது. புதிய சட்டமான பாரதிய நியாய சங்கீதால பிரிவு 108 சொல்லுது. அவங்களுக்கு 10 வருஷம் வரை சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் விதித்து தண்டிக்கப்படுவாங்க.
என்னுடைய பெயர் பவானி, நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். சாலை விதிகளை மீறுறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன வழங்கப்படுது மேம்?
சாலை விதிகளை ஒழுங்குபடுத்துவதை பொறுத்தவரையில் மோட்டார் வாகன சட்டம்தான் அதற்கான பிரத்யேகமான சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டனை பிரிவுகளை பார்த்தோம்னா பெரும்பாலும் சின்ன சின்ன தண்டனைகளுக்கு இருக்கக்கூடிய பிரிவுகளாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு செக்ஷன் 177 சொல்லுவாங்க, நீங்கள் போலீஸ் போடக்கூடிய எல்லா கேஸ்லையும் அந்த சலான்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஹெல்மெட் போடாமல் போனதுக்கு, இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு, அந்த ஓவர் ஸ்பீடு போனதுக்கு, அந்த கோட்டை தாண்டி வந்து நிற்கிறதுக்கு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு தண்டனை விதிக்கத்தக்க பிரிவுகளாக இருப்பினும் மோட்டார் வாகன சட்டத்திலேயே மிக உச்சபட்ச தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு 185 மோட்டார் வாகன சட்டம், அதுதான் வந்து சொல்லுது. அதை பற்றி யசோதா மேடம் பள்ளிக்கு சொல்லுவாங்க.
மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 185 என்ன சொல்லுதுன்னா, குடிபோதையில் அதிவேகமாக அஜாக்கிரதையுடன வாகனம் ஓட்டுபவருக்கும் மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்தி ஓட்டுபவருக்கும் அல்லது அவ்வாறு முயற்சிப்பவருக்கும் முதல் முறையாக அந்த குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா 6 மாதம் வரை சிறை தண்டனையும் 10,000 வரை ஃபைனோ அல்லது இரண்டும் கொடுத்து தண்டிக்கப்படுவாங்க. அதே 2வது முறை செய்கிறாங்க அப்படின்னா 2 வருஷம் வரை சிறை தண்டனையும் 15,000 வரை அபராதமும் கொடுத்து தண்டிக்கப்படலாம்.
இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் என்ன தீர்ப்புகள் வழங்கியிருக்குதுன்னா, ஒரு நபர் வந்து இயல்பாக வந்து 2-வீலர் ஓட்டுறாருன்னா அவருக்கு வந்து நிதானத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். தண்ணியை அடிச்சுட்டு மது போதையில் வந்து ஒரு ட்ரங்கன்னஸ்லேயோ அல்லது கஞ்சா போட்டுக்கிட்டோ அல்லது வேறு நார்கோட்டிக் ட்ரக்ஸ் தடை செய்யப்பட்ட அந்த ஊக்க வஸ்துக்களை வந்து உட்கொண்டுக்கிட்டோ அவங்க வந்து போகும்போது அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க டபுள் அவங்க மைண்டு வந்து ஒரு நார்மலாக இருக்காது. ஒன்று ரெண்டு விதமான நிலைப்பாடு வருது. இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கணுன்றக்காக அந்த டோப்பிங் சொல்லக்கூடிய அந்த இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி இது வேகமாக வண்டியை ஓட்டுறது ரேசிங்க்கு வந்து இது ஒரு கருவியாக இருக்கும். இன்னொன்று விஷன் சரியாக தெரியாது அவங்களுக்கு, வந்து மதி மயங்கின நிலைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, இயல்பான ஒரு ஓட்டுதல் திறன் அவங்களுக்கு இருக்காது. அப்போது அந்த மாதிரி போதையை போட்டுட்டு அல்லது கஞ்சா குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினா நம்ம வந்து நில குழஞ்சி போயிடுவோம், எதுலையாக போய் இடிச்சிருவோம், யார் மேலே ஏற்றிடுவோம், யாரையாவது கொண்டுருவோம், நம்ம போடுறதில் நமக்கே ஆபத்து வரலாம், வாகனத்துக்கு ஆபத்து வரலாம், எதிர வரக்கூடிய எந்த நபருக்கும் ஆபத்து வரலான்ற அந்த பின்விளைவை அறிந்து தான் அந்த நபர் வந்து வண்டியை ஓடுறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போதையை போடுறான், கஞ்சாவை போடுறான், 2-வீலரோ காரோ எடுத்து ஓட்டுறான், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எந்த எனி கைண்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டுறான்னு வச்சுக்கோ, பின் விளைவை தெரிஞ்சு தான் அவன் ஓட்டுறான். அந்த மாதிரியான நபர்கள் விபத்தை ஏற்படுத்தி அந்த விபத்தின் மூலமாக ஒரு மரணம் நிகழும் பட்சத்தில், வழக்கமாக ஒரு விபத்து நடக்குதுன்னா விபத்தில் வந்து மரணம் விளைவிக்கும் போது அதிவேக அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டி விபத்தினை ஏற்படுத்தி 304A என்று சொல்லக்கூடிய 304A சட்டப்பிரிவின் கீழ் 2 ஆண்டுகள் மெய்க்காவல் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது. இது மிக குறைந்தபட்ச தண்டனை. ஒரு நபருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிடுறார், ஒரு ஆளோட உயிரே போயிருச்சு, இருந்தாலும் இந்த 304A எவ்வளவு தண்டனை கொடுக்குறாங்க, 2 ஆண்டுகள் மட்டும்தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொன்னபடி ஒருத்தன் வந்து குடி போதையில் மது போதையில் அல்லது கஞ்சா குடிச்சிட்டு போதை வஸ்துக்களை வந்து உட்கொண்டுட்டு வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த விபத்தின் காரணமாக மரணம் வந்துச்சுன்னா அந்த நபருக்கு வந்து மரணம் விளைவிக்கத்தக்க அந்த சொல்லிருக்கோம் கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற சட்டப்பிரிவின் கீழ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மாண்புமிகு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்பு சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால 304A மட்டும் அவங்க மேலே போடக்கூடாது, 304(2) அப்படிங்கிற அந்த செக்ஷனில் வந்து அவங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு வணிந்து வழக்கு தொடுத்து அவர்கள் மீது விசாரணை நடத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் வந்துருச்சா? அதிகபட்ச தண்டனைன்றது 185 மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னு மேடம் சொன்னாங்க, அதுதான் முன்ன அதிகபட்சமாக இருந்தது. இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து இந்த வாகன விபத்தினை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான அந்த குடிபோதை நிலையிலேயோ அல்லது வந்து போதை வஸ்துக்களை உட்கொண்ட பின்பு அந்த விபத்தினை ஏற்படுத்தினால் மரண தண்டனைக்கான தண்டனை பிரிவினை பயன்படுத்தி கடுமையான தண்டனையும் வழங்க முடியும். கடுமையான தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா மரண தண்டனையும் கொடுக்க முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான்.
போதைப் பொருட்கள் விற்பவர் மீது நடவடிக்கை எடுப்பதை போன்று வாங்குபவர் மீதும் வழக்கு பதிந்து அவருக்கும் தண்டனை வழங்கப்படுமா?
போதைப் பொருட்களை உற்பத்தி செய்தல், தொழிற்சாலைகளில் உருவாக்குதல், கைவசம் வைத்திருத்தல், அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த போக்குவரத்தில் பயன்படுத்துதல், தங்கள் வசம் வைத்திருத்தல் பொசஷன் அண்ட் கஸ்டடி என்று சொல்லக்கூடிய வசப்படுத்தி வைத்திருத்தல், பயன்படுத்துதல், விற்பனை செய்தல், இது எல்லாமே வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய, சுருக்கமாக NDPS ஆக்ட் என்று சொல்வார்கள். போதைப் பொருட்கள் மற்றும் மதி மயக்க நிலை வஸ்துகள் தடை சட்டம், அந்த சட்டத்தில் வந்து விற்பவருக்கு மட்டும் தண்டனை அல்ல. இப்போ ஒரு நபர் ஒரு பொருளை ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினா அவர் கஸ்டடியில் வச்சுருக்கணும், இல்லை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், வேற எங்கேயோ வச்சுருக்கணும், அதை வச்சுருந்து தானே எடுத்து அதை வந்து பயன்படுத்த முடியும். அப்போ ஹீ இஸ் கீப்பிங் த சப்ஸ்டான்ஸ் இன் ஹிஸ் பொசஷன். அந்த நபர் அந்த தடை செய்யப்பட்ட வஸ்துக்களை தன்னுடைய வசம் வைத்திருக்கிறார், அதை பயன்படுத்துகிறார். இந்த சட்டப்படி தண்டனைக்கு வந்துருதா? இந்த இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ, அவர் கைவசம் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளினுடைய எடையை பொறுத்து அது எந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் தண்டனை உறுதி, குற்றச்செயல்தான் அதற்கு தண்டனை உறுதி. எனவே நேயர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தாங்கள் யாரும் தயவு செய்து போதைப் பொருட்களை கைவசம் வைத்திருக்காதீர்கள், போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யாதீர்கள், போதைப் பொருட்களை போக்குவரத்திற்கு பயன்படுத்தாதீர்கள், போதைப் பொருட்களை உட்கொள்ளாதீர்கள், யாருக்கும் விற்பனை செய்யாதீர்கள். இது சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்கத்தக்க குற்றச்செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற குற்றங்கள் மாதிரி இதுக்கு வந்து ஈஸியாக பெயில் கிடைக்காது, எளிமையான தண்டனை கிடையாது. அதனால் போதைப் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனை ஒழிக்கும் விதமாக யாரும் அதனை பயன்படுத்தாதீர்கள்.
புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சியில் அமைந்திருக்கும் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியினுடைய மாணவர்கள் அனைவரும் மணியானவர்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் நீங்கள். நீங்கள் தொகுத்து கொடுத்த வினாக்களை பார்த்தால் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. நாகரிகம் கருதி சில கேள்விகளை நாங்களே தவிர்த்திருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விகள் அவ்வளவு நுணுக்கம் சார்ந்தவை, நாகரிகம் அற்ற கேள்விகள் அல்ல, நுணுக்கமான கேள்விகள். அந்த கேள்வி அது போன்ற சிந்தனை திறன் வருவதே உச்சகட்ட ஒரு அறிவினுடைய வெளிப்பாடு என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அனைவருமே மிக தரமான அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருப்பது பெரும் மகிழ்வாக இருக்கிறது. மிக அழகாக பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் உங்களது கேள்விகள் அனைத்துமே நுட்பமாக அமைந்திருந்தது. மகிழ்வுடன் நாங்கள் எங்களது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய அம்மா திருமதி ஜி சுபத்ரா தேவி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களுடன் சட்ட விழிப்புணர்வு உரையாடல் நிகழ்வினை வானொலி அல்லது தொலைக்காட்சி வாயிலாக நிகழ்த்த வேண்டும் என்று மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணையமும் மாண்புமிகு மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவினை நிறைவேற்றும் விதமாக மாணவ செல்வங்களாகிய உங்களை இந்த தருணத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து எங்களுடன் உரையாடி பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பெரும் உதவியாக இருந்த மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியினுடைய தலைமை ஆசிரியர் திரு பாண்டியன் அவர்களுக்கும், துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மற்றும் இந்த மாணவர்களினுடைய வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மணிகள் அனைவருக்கும் எங்களது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக வெளிப்படுத்தவிருக்கும் புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும், அதன் செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய பி பட்டியல் வழக்கறிஞர் திருமதி பாண்டிச்செல்வி அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பினுடைய உதவி சட்ட அதிகாரி திருமதி ஆர் யசோதா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வினை கேட்டு பயனடையும் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அரிய சட்ட தகவல்களுடன் கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய செயலாளரும் மூத்த சிவில் நீதிபதியுமாகிய இ ராஜேந்திர கண்ணன். நன்றி, வணக்கம்.
புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். படிப்பு மட்டும் இல்லாமல் சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேங்காக இந்த சட்டப்பணி ஆணையத்திற்கு நாங்கள் வந்தோம். சட்டத்தை மட்டும் இல்லாமல் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற ஒரு வாய்ப்பை அளித்த தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டம் சார்ந்த எங்களின் கேள்விகளுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்த மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சட்டம் சார்ந்த தகவல்களை நாங்கள் தெரிந்து கொண்டதை போல பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பள்ளி மாணவர்கள் தாங்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுக்கோட்டை சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு வந்து பல கேள்விகளை கேட்டு அதற்கான வகையில் நீதிபதி ஐயாவும் வழக்குரைஞர்களும் விளக்கமான பதில்களையும் அவர்களை கேட்க கேட்க உற்சாகத்தோடையும் அந்த கேள்விக்கான பதிலையும் வந்து சொன்னாங்க. அதே போல் மாணவர்களும் வந்து சளைக்காமல் பல கேள்விகளையும் வந்து கேட்டாங்க. இந்த தருணம் வந்து அவங்களுக்கு வந்து பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்தவங்களுக்கும் இதை சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இது சட்டத்தின் தகவல்களை நாட்டில் உள்ள அனைவருமே அறிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இது போன்ற ஒரு பல நிகழ்வுகள் நடைபெறதுனால சட்டத்தோட விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்து போகுது. அதனால் அவங்களுக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதல் செய்தாருக்கு. நமது பள்ளிக்கும் நமது புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளணும். அதே போல் இது பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பொறுமையுடன் அமைதியாகவும் அதே நேரத்தில் பல கேள்விகளுக்கு சிறப்பான வகையிலே பதில் கொடுத்த நீதிபதி ஐயாவுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நேர்களே, இதுவரை ரொம்பவே அருமையாக சட்டங்களும் அதன் விதிமுறைகளும் பற்றிய தகவல்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தெளிவாக வழங்கிய புதுக்கோட்டை கைக்குறிச்சி அரசு மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் மாவட்ட சட்ட பணிகள் ஆணையத்தின் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதியான மாண்பமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை மாலை 5 மணிக்கு நமது பண்பலையில் கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.